السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
حضرت مسیح موعود علیہ السلام காலத்தில் ஒரு மாநாட்டில் ஒருவர் தமது சொற்பொழிவில் கூறினார், ஹஜரத் அக்தஸ் அலி இஸ்லாம் உடைய இயக்கம் மற்ற முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இத்தனை மட்டுமேயாகும். அதாவது, அவர்கள் மரியமின் மகன் மசி உயிருடன் வானத்துக்கு சென்றதாக நம்புகிறார்கள், நாமோ அன்னார் மரணம் அடைந்து விட்டதாக உறுதி கொள்கிறோம். இதனை தவிர நமக்கும் அவர்களுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க வேறு எந்த வேறுபாடும் இல்லை. இந்த விஷயத்தினால் பல விவகாரங்கள், அன்னாரது வருகையின் நோக்கம் ஆகியவை தெளிவாகாத காரணத்தால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்ஸலாம் உடைய உடல்நிலை சீர்கட்டு இருந்த நிலையிலும் கூட இது சம்பந்தமாக இவ்வளவு வித்தியாசம் மட்டுமே உள்ளது என்பதல்ல என்று கவனம் ஊட்டினார்கள். அன்னார் 27 டிசம்பர் 1905 இதனை தெளிவுபடுத்துவதற்காக தாமே ஒரு சொற்பொழிவாற்றினார்கள். அதில் கூறினார்கள், எனது வருகையின் நோக்கம் இந்த சிறு வித்தியாசத்தை வெளிப்படுத்துவதல்ல, இத்துணை ஒரு சிறிய பணிக்காக அல்லா தாலா ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை, மாறாக இன்னும் பல விஷயங்கள் உள்ளன என்று கூறியவாறு அதில் அன்னார் பல கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். மசீஹ் அலி இஸ்லாமுடைய மரணம் பற்றிய கொள்கை சரிதான். பிறகு அன்னார் கூறினார்கள், முஸ்லிம்களின் அமலின் நிலை சீர்கட்டு இருந்தது. பிறகு அன்னார் விரிவாக கூறினார்கள், அன்னார் விவரித்த அந்த செயல் நிலைகள் பற்றி, முஸ்லிம்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற நிலைகள் பற்றியும், அவற்றை சீர்திருத்துவதற்காகவே அன்னாரை அனுப்பினான் என்றும், அவற்றுள் ஒன்று பொய்யிலிருந்து விலகுவதும் உண்மையை நிலைநாட்டுவதும் ஆகும் என்றும், உங்கள் உண்மையின் தரத்தை உயர்த்துங்கள் என்றும் அன்னார் ஜமாத்திற்கு இது தொடர்பாக போதனை செய்தார்கள். உங்களுக்கும் பிறருக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துங்கள் என்றார்கள். வெறுமே ஈமான் கொள்வது, அன்னாரின் தோற்றத்தை உண்மை என்று நம்புவது மட்டும் பயனளிக்காது. அன்னாரின் வார்த்தைகளிலேயே இவ்விஷயத்தை உங்கள் முன்வைப்பேன். உங்களில் ஒவ்வொருவரும் நீதியுடன் தம்மை ஆய்வு செய்யுங்கள். அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும். எந்த தகுதியை பெறுவதற்காக கவனம் செலுத்த வேண்டுமோ, எதனை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம் கவனம் ஊட்டினார்களோ அந்த தரம் இல்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலாவும் உண்மையான மூமினுக்கு இதே அடையாளத்தையே கூறியுள்ளான். லா ஷஹதுன ஸூர், அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். இணை வைப்பு மற்றும் பொய் பற்றி கூறி அதிலிருந்து தப்புமாறு கூறினார்கள். பொய்யின் பாவமும் இணை வைத்தலை போன்றதே ஆகும். அல்லா தலா திருக்குறானில் ஜூர் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளான். அதன் பொருள் பொய், தவறான விளக்கம், தவறான சாட்சியம் அளித்தல், இறைவனுக்கு இணை வைத்தல். பொய் சாதாரணமாக பேசப்படுகின்ற சபைகள், அதுபோன்று பாட்டு இசை கருவிகள் பயன்படுத்துதல், வீணான மற்றும் தவறான பேச்சுகள் உள்ள சபைகள், இவை அனைத்தையும் ஜூர் என்ற சொல் குறிக்கும். நம்பிக்கையாளர் மற்றும் இறை அடியார் என்பவர் பொய் கூற மாட்டார். வீணானவை நடக்கிற மற்றும் பொய் பேசுபவர்களின் சபைக்கு செல்ல மாட்டார். மேலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். இணை வைப்பான காரியங்கள் நடக்கும் இடங்களுக்கு செல்லவும் மாட்டார்கள். பிறகு அவர்கள் பொய் சாட்சி ஒருபோதும் கூற மாட்டார்கள். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு பொய்யில் இருந்து தப்ப வேண்டும் எனில் அது கொண்டு உண்மையான மூமினாக ஆக இயல வேண்டும். நான் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சொற்பொழிவில் இருந்து பொய் சம்பந்தமாக அன்னார் கூறிய விஷயங்களை எடுத்து வைக்கின்றேன். அதனை கூர்ந்து கேளுங்கள். இன்று நம்மில் பலர், கணிசமானோர், இதனை பற்றி கவனம் செலுத்துவது அவசியமாகும். முஸ்லிம்கள் வழிகிடவும் அவர்களின் பிரிவினைக்கும் காரணத்தை அன்னார் கூறுகிறார்கள். அன்னார் கூறினார்கள், முஸ்லிம்களின் உட்புறமான பிரிவினைக்கு காரணம் உலகப்பற்று ஆகும். அதில் உலகப்பற்று குறித்து கருத்து சொல்லப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்களிடம் பிளவு ஏற்பட காரணம் உலகப்பற்றாகும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியே முதன்மை பெற்றிருக்கும் என்றால் இன்ன பிரிவின் கொள்கை நல்ல தெளிவாக உள்ளது என்று எளிதாக புரிந்து கொண்டு அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒன்று திரண்டிருப்பர். இப்போதோ உலகப்பற்றின் காரணத்தினால் எத்தனை கெடுதி ஏற்படுகிறது அவர்களின் அடி. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிச்சுவற்றில் இல்லாத நிலையில் அவர்களை முஸ்லிம்கள் என்று எவ்வாறு கூற முடியும்? கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அல்லா தாலாவிடம் அன்பு செலுத்தினீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், அல்லா தாலா உங்களுடன் நட்பு செலுத்துவான். இந்த அல்லாஹின் மீது பற்று கொள்வதற்கு பதில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு பதில் உலக பற்றுக்கு முன்னுரிமை தரப்பட்டுவிட்டது. கேள்வி எழுப்புகிறார்கள், இதுதான் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலா, மார்க்கத்தை விட்டுவிட்டு உலகின் பக்கம் குனிவது? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உலகியல்வாதியாகவா இருந்தார்கள்? அன்னார் வட்டியா வாங்கினார்கள்? அல்லது கடமைகளை இறை கட்டளையை நிறைவேற்றுவதில் அசட்டையா காட்டினார்கள்? அல்லாஹ் காப்பானாக, அவர்களின் பண்பில் இரட்டைத்தனம் இருந்ததா? உலகிற்கு மார்க்கத்தை விட முன்னுரிமை தந்தார்களா? சிந்தியுங்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிச்சுவற்றை பின்பற்றுவதுதான் பின்பற்றுதல் ஆகும். அன்னார் மார்க்கத்திற்கு தான் உலகை விட முன்னுரிமை வழங்கினார்களே ஒழிய உலகிற்கு மார்க்கத்தை விட முன்னுரிமை வழங்கியதில்லை. பிறகு இதனையும் பாருங்கள், இறைவன் என்னென்ன அருள் செய்கிறான்? கூறுகிறார்கள், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றுங்கள். பிறகு இறைவன் என்னென்ன அருள் செய்கிறான் என்று பாருங்கள். சஹாபாக்கள் அந்த நடத்தையே மேற்கொண்டார்கள். அதனால் அவர்களை அல்லா தலா எங்கிருந்து எங்கு கொண்டு சென்று விட்டான்? அவர்கள் உலகை எட்டி உதைத்து விட்டார்கள். முற்றிலும் உலக பற்றை விட்டு தனித்து விட்டார்கள். தமது விருப்பங்களின் மீது ஒரு மரணத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்போது நீங்கள் அந்நிலையை உங்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அன்னாரது அடிச்சுவட்டில் இருக்கிறீர்களா? அந்தோ பரிதாபம், இப்போது மக்கள் அல்லாஹ் அவர்களிடம் என்ன விரும்புகிறான் என்றே புரியவில்லை. இதுவே, அதாவது பொய்யே அனைத்து பாவங்களின் தலையானதாகும். கூறுகிறார்கள், ஒருவர் நீதிமன்றம் சென்று இரண்டு அணாவுக்கு பொய் சாட்சி சொல்ல வெட்கப்படுவதில்லை. வழக்குரைஞர்கள் முழுக்க முழுக்க உண்மையான சாட்சிகளையே கொண்டு வருவதாக சத்தியமிட்டு கூற இயலுமா? ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசி அவர்கள் ஹதரத் மிர்சா சுல்தான் அஹமது சாபை சான்று காட்டி ஒரு சம்பவம் கூறுகிறார்கள். அன்னார் நீதிபதியாக இருந்தார்கள். கூறுகின்றார்கள், ஒரு முறை என்னிடம் ஒரு மனிதர் வந்தார். சுல்தான் அஹமது சாஹிபிடம் ஒரு மனிதர் வந்தார். அவரை எனக்கு தெரியும், சாட்சியாளர்களை எடுத்து வைக்க இருந்தார். அப்போது அவர் எனக்கு அடுத்த தவணை தாருங்கள், எனது சாட்சியாளர் வரவில்லை என்றார். ஹதரத் மிர்சா சுல்தான் அஹமது சாப் அவரிடம் நகைச்சுவையாக கூறினார்கள், நான் உம்மை மிகவும் அறிவாளி என்று கருதினேன். நீர் பெரும் முட்டாளாக இருக்கிறீர். சாட்சியை எங்கிருந்து கொண்டு வருவீர்? வெளியே போய் ஒருவருக்கு 8 அணா கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சாட்சி சொல்ல போகிறார்கள். உடனே அவர் வெளியே போனார். 2-3 பேரை அழைத்து வந்தார். ஹதரத் மிர்சா சுல்தான் அஹமது சாப் அந்த சாட்சியிடம் விசாரித்த போது, ஆம், நான் பார்த்தேன், இப்படி நடந்தது, அப்படி நடந்தது என்றார். ஹதரத் சுல்தான் அஹமது சாப் கூறுகிறார்கள், நான் உள்ளுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டேன். ஏன்? அவர் முன்னாலேயே சிரித்தேன். அந்த சாட்சியின் முன்னால் நான் சொன்னதை வைத்து வெளியில் போய் சாட்சியை கூட்டு வந்தீர். அவர்களும் என் முன்னாலேயே இத்தனை சுத்தமாக போய் கூறுகிறார்கள். இறைவன் மீது சத்தியமிட்டு குரானை கையில் வைத்துக் கொண்டு போய் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சாட்சி கூறினர், நான் அவர்களிடம், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? திருக்குறானை கையில் வைத்துக் கொண்டு திருக்குறான் மேல் சாட்சி கூறுகிறீர்கள். எனக்கு முன்னாலேயே சாட்சி அழைத்து வந்தீர் என்று கேட்டேன். இதுவே சாட்சி சொல்பவர்களின் நிலை. இன்றளவும் இதுதான் நிலை. நமக்கு ஜமாத்திற்கு எதிரான வழக்குகளிலும் பெரும்பாலும் இதுதான் தென்படுகிறது. பெரும்பாலாருக்கு யாருடைய வழக்கில் தாம் சாட்சி கூறுகிறோம் என்று கூட தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இன்று உலகில் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் பொய் சாட்சியங்கள் உருவாக்கப்படுகின்றன. பொய்யான வழக்குகளை போடுவது ஒரு பொருட்டே அல்ல, பொய்யான சான்றிதழ்கள் கூட உருவாக்கப்படுகின்றன. எல்லா பேப்பர்களும் டாக்குமெண்ட்களும் பொய்யாகவே உருவாக்கப்படுகின்றன. அரசு அதிகாரிக்கு பணம் கொடுத்து பொய்யாக தயாரித்து விடுகின்றனர். ஒருவர் தன் தரப்பை கூறும் போதும் உண்மையான அம்சத்தை மறைத்தே கூறுகிறார்கள். அதாவது உண்மையை விட்டு விலகியே இருக்கிறார்கள். இக்காலத்தில் இந்நிலை முன்னரை விட அதிகமாகிவிட்டது. எவரும் இவ்விஷயத்தை அவசியமானது என்றே கருதவில்லை. இதுவா ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம்? இயக்கத்தின் தேவை குறித்து அன்னார் நல்லொழுக்கத்தை எடுத்து வைத்தவாறு கூறினார்கள், மசீஹ் வானத்திற்கு போகவில்லை, எவர் வர வேண்டுமோ அவர் வந்துவிட்டார் என்று கூறுவது மட்டும் போதுமா? இல்லை, நல்லொழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காகவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை அல்லாஹ் எழுப்பினான். கூறினார்கள், அல்லாஹ் தாலா பொய்யை அசுத்தமானது என்று கூறியுள்ளான், அதிலிருந்து விலகுங்கள். வஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சானி வஜ்தனிபு கௌல ஸூர். சிலை வணக்கத்துடன் பொய்யை சேர்த்துள்ளான். கூறுகிறார்கள், ஓர் அறிவற்ற மனிதன் அல்லாஹ் தாலாவை விட்டுவிட்டு கல்லின் முன் தலையை குனிகிறான். அதுபோன்றே உண்மை மற்றும் நேர்வழியை விட்டுவிட்டு தனது நோக்கங்களுக்காக பொய்யை சிலையாக்குகிறான். இதனால்தான் அல்லா தாலா அதனை சிலை வணக்கத்தோடு சேர்த்து கூறியுள்ளான். ஒரு சிலை வணங்கி சிலையிடம் ஈடேற்றத்தை வேண்டுவது போன்று பொய் சொல்பவரும் தன்புறமிருந்து ஒரு சிலையை உருவாக்குகிறார். சிலை மூலமாக தமது ஈடேற்றம் கிடைக்கும் என்று கருதுகிறார். எத்தகைய கேட்டில் மாட்டிருக்கிறீர்கள்? ஏன் சிலையை வணங்குகிறீர்கள்? அந்த அசுத்தத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறினால் ஏன் விட வேண்டும் என்று கேட்கின்றனர். அது இல்லாமல் வாழ்வை கழிக்க இயலாது என்கின்றார்கள். இதனை விட பெரிய பேரிழப்பு வேற என்ன இருக்க முடியும்? பொய்யையே தமது ஆதாரமாக கருதுகின்றார்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், கடைசியில் உண்மையே ஜெயிக்கும். வெற்றி அதற்கே. பிறகு அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். 27-28 வருடங்களுக்கு முன்னர் இருக்கும், அல்லது அதனை விட அதிகமாக இருக்கலாம். இந்த எளியவன் இஸ்லாத்துக்கு ஆதரவாக ஆரியர்களுக்கு எதிராக ஒரு கிறிஸ்தவருக்கு, அதாவது அவரது பெயர் ராலியா ராம், அவர் வக்கீலாகவும் இருந்தார், அம்ரித்சரில் வசித்து வந்தார். அவரிடமிருந்து ஒரு பத்திரிகையும் வெளிவந்தது. அவருக்கு ஒரு கட்டுரையை பாக்கெட் வடிவத்தில் அச்சிடுவதற்காக அனுப்பினேன். அதன் இருபுறமும் திறந்திருந்தது. இந்த சம்பவத்தை நாம் பலர் கேட்டிருப்போம், பேசவும் செய்கிறோம், ஆனால் பேச மட்டுமே செய்கிறோம், செயல்படுத்தி காட்டுவதில்லை. கூறுகிறார்கள், அந்த பாக்கெட்டில் ஒரு கடிதமும் வைத்தேன். அந்த கடிதத்தில் இஸ்லாத்திற்கு ஆதரவாகவும் பிற மதங்களின் தவறுகளை சுட்டிக்காட்டியும் கூறப்பட்டிருந்தது. மேலும் இதனை அச்சிடுமாறு வேண்டுகோளும் இருந்தது. எனவே அந்த கிறிஸ்தவர் மார்க்க பகமையின் காரணத்தால் கோபமுற்றார். எனவே தற்செயலாக அவருக்கு பகமையுடன் தாக்குதல் தொடுக்க வாய்ப்பு கிடைத்துவிட்டது. பாக்கெட்டில் ஒரு தனி கடிதம் வைப்பது சட்டப்படி குற்றமாகும். இந்த எளியவனுக்கு அது பற்றி சிறிதும் தெரியாதிருந்தது. அத்தகைய குற்றத்திற்கு தபால் துறை சட்டப்படி 500 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை உண்டு. எனவே அவர் எனது கடிதம் கிடைத்த உடனேயே என் மீது தபால் துறை அதிகாரியிடம் வழக்கு தொடுத்து விட்டார். எனக்கு இந்த வழக்கை பற்றி தெரிய வரும் முன் கனவில் அல்லா தாலா வெளிப்படுத்தினான், ரலியா ராம் வக்கீல் ஒரு விஷமிக்க பாம்பை என்னை கடிப்பதற்காக அனுப்புகிறார். அதனை நான் மீனை பொறிப்பது போன்று பொறித்து அவருக்கே திருப்பி அனுப்புகிறேன். இந்த வழக்கை குறித்து தீர்ப்பு பற்றி தான் என்று நான் அறிந்தேன். சுருக்கமாக இது வக்கீல்களுக்கு பயன்படத்தக்க ஒரு உதாரணமாகும். சுருக்கமாக நான் இந்த குற்றத்திற்காக குர்தாஸ்பூர் மாவட்ட தலைவரிடம் அழைக்கப்பட்டேன். எந்தெந்த வழக்கறிஞர்களிடமெல்லாம் இந்த வழக்குக்காக ஆலோசனை பெறப்பட்டதோ அவர்கள் அனைவரும் தந்த ஆலோசனை, இதில் பொய் சொல்வதை தவிர வேறு வழியில்லை, நான் பாக்கெட்டில் கடிதம் வைக்கவில்லை என்று கூறுமாறு ஆலோசனை தந்தனர். ரலியா ராம் தாமே அதில் வைத்திருக்கலாம் என்று கூறிவிடுங்கள் என்றார்கள். மேலும் எனக்கு ஆறுதலாக இன்னும் கூறினார்கள், அவ்வாறு கூறுவதனால் சாட்சியத்தை வைத்துதான் தீர்ப்பளிக்கப்படும். 2-4 பொய் சாட்சிகளை தந்துவிட்டால் வழக்கில் இருந்து விடுபட்டு விடலாம் என்று பொய் சாட்சிகளை எடுத்து வைக்குமாறு வக்கீல் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆலோசனை தந்தனர். அதுவன்றி வழக்கின் நிலை மிகவும் சிக்கலாக உள்ளதாக வக்கீல்கள் கூறினர். விடுதலைக்கு வேறு வழியே இல்லை என்றனர். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் எந்த நிலையிலும் உண்மையை விட விரும்பவில்லை, எது நடக்குமோ நடக்கட்டும் என்று நான் கூறிவிட்டேன். இவ்வாறு மறுநாள் என்னை ஓர் ஆங்கிலேயரின் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டது. எனக்கு எதிரில் தபால் துறை அதிகாரி அரசு தரப்பு வாதியாக ஆஜரானார். அப்போது நீதிபதி தனது கைகளால் எனது வாக்கு மூலத்தை எழுதினார். முதலில் அவர் என்னிடம், அந்த கடிதத்தை கவரில் வைத்தீர்களா, அந்த பாக்கெட் உங்களுடையதானா என்று கேட்டார். நான் சிறிதும் தயங்காமல், இது எனது கடிதம்தான், இந்த பாக்கெட்டும் என்னுடையதுதான் என்றேன். நான் தான் அக்கடிதத்தை பாக்கெட்டுக்குள் வைத்து அனுப்பினேன். ஆனால் நான் அரசுக்கு நஷ்டம் விளைவிக்க, பண நஷ்டம் ஏற்படுத்த இவ்வேளை செய்யவில்லை. மாறாக நான் இந்த கடிதத்தை அந்த கட்டுரையை விட்டு தனிப்பட்ட ஒன்று என்று கருதவில்லை. அதில் எந்த தீய விஷயமும் இருக்கவில்லை. இதனை கேட்ட உடனேயே இறைவன் அந்த ஆங்கிலேயரின் உள்ளத்தை என் பக்கம் திருப்பினான். எனக்கு எதிராக தபால் துறை அதிகாரி மிகவும் கூச்சலிட்டார். நீண்ட ஒரு சொற்பொழிவை ஆங்கிலத்தில் ஆற்றினார். எனக்கு அது புரியவில்லை. இத்துணை மட்டுமே புரிந்தேன். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கும் போதும் ஆங்கிலத்தில் அந்த நீதிபதி நோ நோ என்று கூறி அவரது எல்லா கருத்துகளையும் மறுத்து கொண்டே இருந்தார். இறுதியாக வாதியான அந்த அதிகாரி தமது எல்லா காரணங்களையும் எடுத்து வைத்து விட்டார். தனது எல்லா புகார்களையும் கூறி முடித்தார். நீதிபதி தனது தீர்ப்பை எழுதுவதில் கவனம் செலுத்தினார். ஒரு இரண்டு வரிகளை எழுதிவிட்டு என்னிடம், உங்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறேன் என்றார். இதனை கேட்டுவிட்டு நான் நீதிமன்ற அறையில் இருந்து வெளியே வந்து எனது உண்மையான பேருபகாரிக்கு நன்றி செலுத்தினேன். அவனே ஒரு ஆங்கில அதிகாரிக்கு எதிரில் எனக்கு வெற்றியை வழங்கினான். அப்போது உண்மையின் பர்க்கத்தினால் இறைவன் இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்தான். நான் இதற்கு முன் கனவும் கண்டிருந்தேன். ஒருவர் எனது தொப்பியை கலற்ற கையை நீட்டுகிறார். நான் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டேன். உடனே அவர் தொப்பியை எனது தலையிலேயே வைத்துவிட்டு கூறினார், நல்லது நல்லது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், பொய்யை விட்டு வாழ இயலாது என்று நான் எப்படி கூறுவேன்? அத்தகைய வார்த்தைகள் என்னை பொறுத்தவரை வீணானவை. நான் கூறுகிறேன், உண்மையை விட்டுவிட்டால் வாழ்வுக்கு வேறு வழியில்லை என்பதுதான் உண்மையாகும். நான் இப்போது வரை அந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது மிகவும் ரசனை ஏற்படுகிறது. இந்த தபால் துறை வழக்கை நினைக்கும் பொழுது ரசனை ஏற்படுகிறது. இறைவனது பக்கத்தை நான் மேற்கொண்டேன். அவன் என் மரியாதையை தக்க வைத்தான். எந்த அளவுக்கு தக்க வைத்தான் என்றால், அது ஓர் அடையாளமாகிவிட்டது. மன் யதவக்கல் அலல்லாஹி வஹுவா ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைப்பவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாகி விடுகின்றான். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், பொய்யை போன்ற வெறுக்கத்தக்க ஒரு பொருள் இல்லை. பொதுவாக உலகியல்வாதிகள் உண்மையை பேசுபவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாம் ஏன் அதனை நம்ப வேண்டும்? என் மீது ஏழு வழக்குகள் போடப்பட்டன. இறையருளால் எதிலும் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய தேவையே ஏற்படவில்லை. எதிலாவது எனக்கு இறைவன் தோல்வியை தந்தானா? எவராவது கூறட்டும். அல்லாஹ் தஆலா உண்மைக்கு ஆதரவு அளிப்பவனாவான். ஓர் உண்மையாளருக்கு தண்டனையும் கிடைக்கலாம் என்பது எவ்வாறு இருக்க முடியும்? அவ்வாறு இருந்தால் உலகில் எவரும் உண்மையை பேச துணிய மாட்டார். இறைவன் மீது நம்பிக்கையே போய்விடும். நம்பிக்கையாளர் சடுதியில் இறந்து விடுவார்கள். பின்னர் அன்னார் கூறுகிறார்கள், அசல் விஷயமாவது உண்மை கூறுவதனால் தண்டனையை பெறுகின்றார்கள் என்றால் அது உண்மையின் காரணத்தால் அல்ல. ஒருவர் ஒரு வழக்கில் உண்மையை சொன்னதற்காக தண்டனை கிடைத்தால், அவர் உண்மை பேசியதால் தண்டனை கிடைத்தது, பொய் சொல்லியிருந்தால் தண்டனை கிடைத்திருக்காது என்பதன்று. கூறுகிறார்கள், அம்மனிதரது மறைவிலும் மறைவான ஒரு தீமைக்காக தண்டனை கிடைத்துள்ளது. பிற பாவங்களை செய்திருப்பார், மறைவாக பாவம் செய்திருப்பார். சில வேளையில் அதற்கு தண்டனை கிடைக்கிறது, அல்லது வேறு பொய்யுக்காக கிடைக்கிறது. அல்லாஹ்விடம் அவர்களது தீமை மற்றும் விஷமத்தின் பட்டியலே இருக்கிறது. அவரது பல தவறுகள் இருக்கின்றன. ஏதாவது ஒன்றுக்காக தண்டனை பெறுகின்றனர். இதனை விளக்கியவாறு கூறுகிறார்கள், இவ்வாறு சில வேளைகளில் உலகிலும் பார்க்கிறோம். ஒரு சிறு விஷயத்திற்காக தண்டனை கிடைக்கிறது. அன்னார் ஒரு சம்பவம் கூறுகிறார்கள், எனது ஒரு ஆசிரியர் கோல்டவி ஷா பட்டாலாவை சார்ந்தவர், சேர் சிங் உடைய மகனாகிய பிரதாப் சிங்குக்கும் பாடம் சொல்லி தந்தார். அவர் கூறினார், ஒரு முறை சேர் சிங் தனது சமையலறை உப்பும் காரமும் அதிகமாக இட்டதற்காக நன்றாக அடித்து விட்டார். அவர் மிகவும் எளிய இயல்புள்ள ஆசிரியராக சாஹிப் இருந்தார். அன்னார் சேர் சிங்கிடம் கூறினார்கள், பெரும் அநீதி இழைக்கிறாய், பாவம் உப்பைத்தான் சற்று அதிகமாக போட்டு விட்டார். அதற்கு சேர் சிங் கூறினார், ஐயா உங்களுக்கு தெரியுமா, இவன் எனது 100 ஆட்டை தின்று விட்டான். இவ்வாறு மனிதனுக்கு பல பாவங்கள் மறைவாக இருக்கின்றன. ஏதாவது ஒரு சமயத்தில் அதற்காக பிடிக்கப்பட்டு தண்டனையும் பெற்று விடுகின்றனர். கூறுகிறார்கள், ஒரு மனிதர் உண்மையை கடைபிடிப்பார் என்றால் அவர் இழிவடைவது ஒருபோதும் நடக்காது. காரணம், அவர் இறைவனது பாதுகாப்பில் இருக்கின்றார். இறைவனது பாதுகாப்பு போன்று எந்த பாதுகாப்பான கோட்டையும் அடைக்கலமும் இல்லை. அல்லாஹ்வின் கோட்டையை போன்று வேறு எந்த கோட்டையும் பாதுகாப்பு தராது. ஒருவருக்கு தாகம் எடுக்கிறது, ஒரு சொட்டு நீர் அருந்துவதால் தாகம் தீரும் என்றோ, கடும் பசியின் வேளையில் ஒரே ஒரு தானியத்தை சாப்பிடுவதனால் பசி தீரும் என்றோ எவராவது கூற முடியுமா? முற்றிலும் இல்லை. எதுவரை முழுமையாக தண்ணீர் அருந்தவில்லையோ, உணவு உண்ணவில்லையோ, அதுவரை ஆறுதல் ஏற்படாது. அதுபோன்று செயல்களில் முழுமை ஏற்படாமல் நல்ல விளைவுகள் உருவாகாது. குறைபட்ட செயல்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த இயலாது, அல்லது அது பரக்கத்திற்கு உரியதாகவும் இருக்காது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இதுவாகும், எனது திருப்திக்கு ஏற்ப அமல் செய்யுங்கள், பிறகு நான் பரக்கத்தை தருவேன். பிறகு கூறுகிறார்கள், சுருக்கமாக இவ்விஷயங்களை உலகியல்வாதிகளே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், பொய் மற்றும் தந்திரம் இல்லாமல் வாழ்வு இல்லை என்று. ஒருவர் கூறுகிறார், ஒரு வழக்கில் ஒருவர் உண்மையை கூறினால் அதனால் 4 வருடம் சிறை தண்டனை வந்துவிட்டது என்று. ஒருவர் கூறுகிறார், ஒரு வழக்கில் ஒருவர் உண்மையை கூறினார் அதனால் அவருக்கு 4 வருடம் சிறை தண்டனை வந்துவிட்டது என்று. இதெல்லாம் அவர்கள் சுயமாக கற்பனை செய்பவைகளாகும் என்று கூறுவேன். இறை ஞானம் இல்லாததால் இவை உருவாகின்றன. கூறுகிறார்கள், முழுமையை பெற விரும்பினால் பெறு, அதன் மூலம் உலகின் அன்பை பெறுவாய். நமது பலகீனங்கள் தான் பொய் சொல்ல வைக்கின்றன. நன்மையின் மீது முன்னேறுவதன் பக்கம் மனிதன் கவனம் செலுத்தினால், அல்லாஹின் மீது தவக்குள் இருக்கும் என்றால் அதுபோன்ற தண்டனைகள் கிடைக்காது. நமது பலகீனங்கள் மற்றும் குறைகளின் விளைவால் தண்டனை கிடைக்கின்றன. ஒரு மனிதர் முரடான ஒரு துணியில் ஒரு சில கிழிசல்களை தைப்பதால் தையல்காரராகிவிட மாட்டார். அவருக்கு நல்ல தைக்க தெரியும் என்று எவரும் கூற மாட்டார்கள். மிக உயரிய தரம் வாய்ந்த பட்டு துணியை கூட தைப்பார் என்பதும் உறுதியாக கூற முடியாது. அத்தகைய துணியை தந்தால் அவர் அதனை வீணாக்கிவிடவும் செய்வார் கூறினார்கள். எனவே அசுத்தம் கலந்த நன்மை நன்மை அல்ல. அல்லாவிடம் அதற்கு எந்த கண்ணியமும் இல்லை. ஆனால் மக்கள் அதன் மீது பெருமிதம் கொள்கின்றார்கள், அதனை வைத்துக் கொண்டு ஈடேற்றத்தை விரும்புகின்றார்கள். ஆனால் மாசற்ற தூய்மை இருந்தால் அல்லா தாலா அணுவளவு நன்மையை கூட வீணாக்க மாட்டான். அவன் தானே கூறுகின்றான், மையாமல் மிஸ்கால ஜர்ரத்தின், ஒருவர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதன் விளைவை பார்ப்பார். கூறுகிறார்கள், ஒருவரிடம் அணுவளவு நன்மை இருந்தாலும் அதன் கூலியை பெறுவார். பிறகு இவ்வளவு நன்மை செய்தும் அதற்கு பலன் கிடைக்காமல் போக என்ன காரணம்? காரணம் இதுதான், அவரிடம் கலப்பற்ற தூய்மை இல்லை. நற்செயலுக்கு கலப்பற்ற தூய்மை நிபந்தனையாகும். முஹ்லிசீன் அல்லஹுதீன் என்று அவன் கூறியிருப்பது போன்று அப்தால்களுக்கு அந்த கலப்பற்ற தூய்மை கிடைக்கிறது. அல்லா தாலா கூறுகின்றான், மார்க்கத்தை அல்லாஹுக்காக கலப்பற்றதாக்குங்கள். ஆகவே இவ் அனைத்தும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் விளக்கியவையாகும். அன்னார் மிகவும் வேதனையுடன் கூறுகிறார்கள், அன்னார் இதனை எதற்காக கூறினார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருந்து வருதல் அல்லது வராமல் இருத்தல் ஆகிய கொள்கையை விட முக்கியமானது ஒருவர் தன்னை முற்றிலுமாக இணை வைப்பில் இருந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதாகும். தமது அமலின் நிலையை இணை வைப்பின் சாயல் கூட இல்லாத அளவுக்கு ஆக்க வேண்டும். உண்மையை நிலைநாட்டுங்கள், பொய்யை வெறுத்து விடுங்கள். இந்த விஷயங்களை கண்முன் நிறுத்தியவாறு ஒவ்வொரு அகமதியும் ஆய்வு செய்ய வேண்டும். உதாரணமாக சில விஷயங்கள் எத்தகையன என்று விளக்குகிறேன். வழக்குகளில் நாம் தவறான விளக்கங்களை பயன்படுத்தவில்லை தானே என ஆய்வு செய்யுங்கள். பிறகு நாம் தொழில்கள் லாபத்திற்காக தவறான விளக்கங்கள் தருவதில்லை தானே, அல்லது சம்பந்தங்கள் பேசும்போது தவறான விளக்கங்கள் தகவல்கள் தருவதில்லை தானே. எல்லா நிலையிலும் நேரான வார்த்தைகளை கவலை சதீதை பயன்படுத்துகிறோமா? பெண்களை பற்றி அல்லது பையனை பற்றி விவரம் தரும்பொழுது நாம் கவலை சதீதை பயன்படுத்துகிறோமா? அரசிடமிருந்து சோசியல் வெல்ஃபேர் அலவன்ஸை கருணை தொகையை வாங்குவதற்காக பொய்யை துணைக்கு அழைக்கவில்லையே என்று பார்க்க வேண்டும். இவ்விஷயத்தில் பலரது நிலையில் எதிர்மறையான நிலைப்பாடே காணப்படுகிறது. தமது வருமானத்தை மறைத்து அரசிடமிருந்து கருணை தொகை பெறப்படுகிறது. அதனால் டாக்ஸும் கட்டப்படுவதில்லை, வரி ஏய்ப்பு செய்யப்படுகிறது. நாம் நினைவில் கொள்ள வேண்டும், பொதுவாக உலகின் பொருளாதார நிலையில் ஒவ்வொரு அரசும் பிரச்சனைகளுக்கு இலக்காகி இருக்கிறது அல்லது இலக்காகிறது. இதுவரை ஆகவில்லை என்றாலும் இனி ஆகிவிடும். எனவே அரசு மிகவும் ஆழமாக சென்று உண்மையை காண முயற்சி செய்கிறது அல்லது செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசின் முன் தவறான நடவடிக்கைகள் வரும்போது அந்த மனிதருக்கு பிரச்சனைகள் உருவாகிற அதே வேளையில் அவர் அகமதி என்று தெரிய வரும்பொழுது அகமதியத்திற்கும் அவப்பெயர் ஏற்படும். எனவே எவராவது இந்த அடிப்படையில் தவறான தகவலை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர் தனது உலகில் பயனை மட்டும் பார்க்காமல் சொற்ப தொகையில் வாழ்வை கழித்து பொய்யில் இருந்து விலகி அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அசைலம், புகலிடம் குறித்த விவகாரம், இதில் உங்களை ஆய்வு செய்யுங்கள். இதிலும் தவறான தகவல்கள் தரவில்லையே என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் வக்கீல்கள் அதற்காக முயற்சி செய்கிறார்கள். எப்போதுமே இதுவே வக்கீல்களின் வழக்கம். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமிடம் கூட கூறுகிறார்கள், பொய் சொல்லுங்கள், பொய்யான சாட்சி எடுத்து வையுங்கள் என்று கூறப்பட்டது. அதுபோன்று பொறுப்பாளர்கள் தம்மை ஆய்வு செய்யுங்கள், தமது ரிப்போர்ட்டில் தவறான தகவல்கள் தருவதில்லையே, முக்கியமான விஷயத்தை விட்டுவிடவில்லையே என்று பார்க்க வேண்டும். சில நேரங்களில் பொய் கூறப்படவில்லை எனினும் முழுமையாக கவலை செய்து பயன்படுத்தாமல் இருந்தால் அதுவும் தவறாகும். தக்வாவை பயன்படுத்தி விவகாரங்களை சரி செய்ய வேண்டும். ஆகவே ஆழத்திற்கு சென்று விவகாரங்களை கவனிக்க வேண்டிய தேவை உள்ளது. ஒவ்வொருவரும் தமது சுயநலத்திலிருந்து வெளியேறி, தமது அகம்பாவத்தில் இருந்து வெளியேறி, இறைவனது பயத்தை முன்னிறுத்தி தமது விவகாரங்களை சரி செய்ய வேண்டும். இவை அனைத்தும் இல்லை என்றால் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இவை அனைத்தும் உலகப்பற்றின் வெளிப்பாடாக இருக்கும். உலகப்பற்றானது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது போன்று பிறகு பிளவினால் ஜமாத்தின் ஒருமைப்பாடு நிலைக்காது என்பது தெளிவாகும். குறைந்தபட்சம் அந்த சமுதாயத்தில் அந்த பகுதியிலாவது குழப்பம் ஏற்படுகிறது. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்க நினைத்த ஒருமைப்பாடு முடிந்துவிடும். உலகப்பற்றின் காரணத்தால் தான் பிற பிரிவுகளும் உருவாயின. அதுபோன்று இங்கும் பிரிவுகள் உருவாகிவிடும். ஒரு தீமையிலிருந்து பல தீமைகள் உருவாகின்றன. ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியது போன்று தீமைகள் பிள்ளைகளை தந்து கொண்டே செல்லும். ஆகவே அகமதியாக இருந்து கொண்டு நமது பொறுப்புகள் வளருகின்றன. அதனை கண் முன்னிறுத்த வேண்டும். உண்மையான அகமதி ஹஜரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனது வழிகாட்டல்படி நடக்க முயற்சிப்பவர் ஆவார். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இதே கருத்தின் தொடர்ச்சியாக முன்னர் நான் கூறினேன், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், எவர் இறைவனுக்காக ஆகிவிட்டாரோ அவருக்காக இறைவன் ஆகிவிடுகிறான். இறைவன் யாரிடமும் ஏமாற மாட்டான். காட்டுதல் தந்திரம் மூலமாக எவராவது இறைவனை ஏமாற்ற நினைத்தால் அவர் முட்டாளும் அறியாதவரும் ஆவார். அவர் தான் தான் ஏமாறுவார். உலகத்தின் அழகு, உலகத்தின் நேசம் ஆகியவை எல்லா தீமைகளின் வேராகும். உலகின் அழகு, உலகின் பற்று தீமைகளின் வேராகும். அதனால் குருடாகி மனிதன் மனித தன்மையிலிருந்து வெளியேறிவிடுகிறான். தான் செய்கிறான் என்ற உணர்வதில்லை, தான் செய்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்வதில்லை. ஓர் அறிவுள்ள மனிதர் எவரிடமும் ஏமாற மாட்டான் எனில் இறைவன் எப்படி ஏமாறுவான்? ஆனால் அத்தகைய கட்ட செயலின் வேர் உலக பற்றாகும். எல்லாவற்றிலும் பெரிய பாவமாக தற்போது முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருப்பதும் பீடித்துக் கொண்டிருப்பதும் இந்த உலக பற்றே ஆகும். தூங்கியும் விழித்தும் எழுந்தும் உட்கார்ந்தும் ஓடியும் ஆடியும் எப்போதும் இதே கவலையில் மூழ்கியிருக்கின்றான். மண்ணறையில் தாம் வைக்கப்படுவோம் என்ற எண்ணம் கூட இல்லை. அத்தகையோர் அல்லாஹுக்கு பயந்தால், மார்க்கத்திற்காக கவலை சஞ்சலம் அடைந்தால் நிறைய பலன் பெற்றிருப்பர். கூறுகிறார்கள், சாதி கூறுகிறார், அதாவது சாதி என்ற கவிஞர் கூறுகிறார், அந்த அமைச்சர்கள் இறைவனுக்கு பயந்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும். பணியாளர்கள் தமது சிறு பணிக்காக எத்துணை சுறுசுறுப்புடன் இருக்கின்றார்கள், ஆனால் தொழுகை வேலை வந்தால் சிறிது குளிர்ந்த நீரை தெளித்து விடுகிறார்கள். அத்தகைய காரியங்கள் ஏன் நடக்கின்றன? காரணம், அல்லாஹ்வின் மகத்துவம் உள்ளத்தில் இல்லை. இறைவனது மகத்துவம் சிறிதாவது இருந்தால், மரணத்தின் மீது உறுதி இருந்தால் எல்லா சோம்பலும் அசட்டையும் போய்விடும். எனவே இறைவனது மகத்துவத்தை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். அவனுக்கு எப்போதும் பயப்பட வேண்டும். அவனது பிடி ஆபத்தானது. அவன் திரையிடுகின்றான், மன்னிக்கிறான், ஆனால் எவரையாவது பிடித்தால் கடுமையாக பிடிக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், லா யஹாஃபு குபாஹா, அவர்களின் பின் சந்ததிகளின் நிலை என்னாகும் என்று கூட சிறிதும் பொருட்படுத்த மாட்டான். இதற்கு எதிரில் இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்கள், அவனது மார்க்கத்துக்கு உள்ளத்தில் இடமளிப்பவர்கள் ஆகியோருக்கு அல்லாஹ்தாலா கண்ணியம் அளிக்கின்றான். அவர்களுக்காக அவனே பொறுப்பேற்கிறான். ஹதீஸில் வருகிறது, மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, எவர் அல்லாஹுக்காக ஆகிவிட்டாரோ அவருக்காக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். ஆனால் பரிதாபம், இம்மக்கள் கவனம் செலுத்துகின்றனர், இறைவனிடம் வர விரும்புகின்றனர். அவர்களுள் பெரும்பாலார் சடுதியில் இது நடந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மார்க்க பணிகளில் எவ்வளவு பொறுமையும் தைரியமும் வேண்டும் என்று அவர்கள் அறிவதில்லை. ஆச்சரியம் என்னவென்றால், உலகிற்காக அவர்கள் இரவும் பகலும் உழைத்து அதனை பயனை பெறுவதற்கு வருடம் முழுவதும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் ஒரே ஓர் ஊது ஊதி இறைநேசராக்கிவிடுங்கள் என்கிறார்கள். முதல் நாளிலேயே அர்ஷை அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த வழியில் எந்த ஒரு உழைப்பையும் சிரமத்தையும் மேற்கொள்ளவில்லை, எந்த சோதனையின் கீழும் வரவில்லை. கூறுகிறார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலாவிடம் அத்தகைய எந்த சட்டமும் இல்லை. எந்த ஒரு முன்னேற்றமும் படிப்படியாகவே ஏற்படுகிறது. இறைவன் வெறுமே நாம் முஸ்லிம்கள் அல்லது மோமீன்கள் என்று கூறுவதனால் மகிழ்ச்சி அடைவதில்லை. இந்த வகையில் அவன் கூறுகிறான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் கூறுவதனால் மட்டுமே சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவோம் என்று எண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்களா? இக்காரியம் அல்லாஹின் நடைமுறைக்கு மாற்றமானது. ஒரே ஓர் ஊது ஊதி அல்லாஹ்வின் நேசராக ஆக்கப்படுவது அல்லாஹ்வின் நடைமுறைக்கு மாற்றமானது. இதுவே சுன்னத்தாக இருக்கும் என்றால் ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறே செய்திருப்பார்கள். பிறகு அன்னாரது இன்னுயிர் ஈந்த சஹாபாக்களும் ஓர் ஊது ஊதி இறை நேசர்களை உருவாக்கியிருப்பார்கள். அவர்களை பரிச்சை செய்யப்பட்டு தலையை வெட்ட வைத்திருக்க மாட்டார்கள். இறைவனும் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறியிருக்க மாட்டான், அவர்களுள் சிலர் தமது விருப்பத்தை எய்திவிட்டனர், அவர்களுள் சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அன்னார் கூறுகிறார்கள், சிக்கல்களும் பிரச்சனைகளும் இன்றி உலகம் கிடைக்காது என்றால் பிறகு வியப்புக்குரிய முட்டாள் மனிதன் மார்க்கத்தை மட்டும் பாலில்லாத பால்கோவா என்று கருதுகிறான். மார்க்கம் என்பது எளிமையானது என்பது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நியமத்தும் உழைப்பை விரும்புகிறது. அதே வேளையில் இஸ்லாம் அத்தகைய சிரமத்தை வைக்கவில்லை. இந்துக்களை பாருங்கள், யோகிகளும் சன்னியாசிகளும் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் அவர்களின் இடுப்பே ஒடிக்கப்படுகிறது, சிலர் நகத்தை வளர்க்கிறார்கள். அதுபோன்று கிறிஸ்தவர்களில் துறவரம் உள்ளது. இஸ்லாம் இந்த விவகாரங்களை எல்லாம் வைக்கவில்லை. அது இந்த போதனை தான் செய்கிறது. எவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார். அதாவது எல்லா வகை புதியவை, பாபம், கட்டுப்படாமை, மன எழுச்சிகள் அனைத்தையும் விட்டு இறைவனுக்காக தனித்து விட்டவர், மன ரசனைகளை விட்டுவிட்டு இறை வழியில் சிரமங்களுக்கு முன்னுரிமை தந்தவர் உண்மையில் ஈடேற்றம் பெற்றவராவார். எவர் இறைவனுக்கு முன்னுரிமை வழங்குவாரோ அவர் உலகம் மற்றும் அதன் பகட்டை விட்டுவிடுகிறார். அல்லாஹ் நமக்குள் செயல் ரீதியான மாற்றங்களை உருவாக்க செய்வானாக, உண்மையின் தரத்தின் முக்கியத்துவத்தை புரிய செய்வானாக, மார்க்கத்திற்கு உலகின் மீது முன்னுரிமை தருபவர் ஆக்குவானாக. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய பையத்தின் கீழ் வந்து நமது வாயளவில் அன்றி மாறாகவே உண்மையாகவே அன்னாரின் தோற்றத்தின் நோக்கத்தை புரிபவர்களாகவும் அதனை நிறைவேற்றுபவர்களாகவும் ஆக்குவானாக. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரிப்படி நடக்க முழுமையாக முயல்பவர்கள் ஆக்குவானாக. அல்லாஹ்வின் திருப்திக்கு எல்லாவற்றின் மீது முதன்மை தந்து அதனை பெற முயற்சி செய்பவர்களாகவுமாக அல்லாஹ் அதற்கு வாய்ப்பு தருவானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு காயிப் ஜனாசா தொழுவிப்பேன். அது கண்ணியத்திற்குரிய காயிம் தூரே சாஹிப், ஐவரி கோஸ்டின் முபல்லிக் ஆவார். இவர் அங்கு உள்ளூர் வாசியாக இருந்தார். 25 ஜனவரி 2016 அன்று இறை நீதிப்படி வஃத்தாகிவிட்டார். இன்னால் இல்லாஹி இன்னா இலேஹி ராஜூன். இவர் 1986 அகமதியத்தை ஏற்றிருந்தார். அகமதியத்தை ஏற்கும் முன் சொந்த மதரசா நடத்தி வந்தார். அகமதியத்தில் இணைந்த பிறகு தனது மதரசாவை ஜமாத்திற்கு தந்துவிட்டார். அதற்கு பிறகு அது பிரைமரி ஸ்கூலாக மாற்றப்பட்டது. 1990 ஜாமி அகமதியா ஐவரி கோஸ்டில் மல்லிம் கோர்ஸ் படித்து முடித்தார். பிறகு நீண்ட காலம் வரை ஐவரி கோஸ்டின் தூர பகுதிகளில் தப்லீகு சுற்றுப்பயணம் செய்தார். எண்ணற்ற நகரங்களிலும் கிராமங்களிலும் அகமதியத்தின் செடியை நட்டினார். அவருக்கு 10 ஆண்டுகள் பிசம் ரீஜனில் ரீஜன் மிஷினரியாக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. 1 வருடம் உருது கற்பதற்காக செலவழித்தார். பிறகு வஃத் வரை ஜூலா மொழியில் ஜும்மா ஹொத்பாவின் மொழிபெயர்ப்பு பணி செய்தார். மர்ஹூம் மூசியாக இருந்தார். அங்குள்ள முபல்லிக் எழுதுகிறார், காசிம் துரே சாஹிபுடன் 1996 எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. கடந்த 30 வருடங்களாக ஜமாத்திற்கு தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. 86 இப்போது வரை ஜமாத்துடன் பற்று விசுவாசம், ஹிலாபத்துடன் பிரியம், இமாமுடைய வார்த்தைகளில் பிரியம், கடுமையான உழைப்பு உள்ளவர். இவர் தனது ஆர்வத்தால் உருது கற்றார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய எழுத்துகளில் இருந்து நேரடியாக பயன்பெறுவதற்காக அதற்காக அவர் இருமுறை காதியான் சென்றார். உருது கற்பதற்காக திரும்பி நாட்டிற்கு போய் ஆர்வத்துடன் நூல்களை படித்தார். இது தொடர்பாக முரப்பி சாஹிப் கூறுகிறார்கள், என்னுடன் எப்போதும் டெலிபோனில் தொடர்பு கொண்டு பல்வேறு மரபு தொடர்கள் சிரமமான வார்த்தைகளை கேட்பார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய கவிதைகளையும் கூட ஆர்வத்துடனும் பேரன்புடனும் படித்து வந்தார். அவற்றின் பொருளை விளங்க முயற்சி செய்வார். அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்ல குரல் வளம் தந்திருந்தான். கூறுகிறார்கள், ஒரு பயணத்தின் போது அவர் என்னிடம் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபார்சி கவிதை ஒன்று கற்றுத்தருமாறு கூறினார். நான் அவருக்கு ஜானோ திலம் ஃபிதாயே ஜமாலே முஹம்மத் மற்றும் சுமார் 5 வரிகள் ராகத்துடன் கற்றுத்தந்தேன். தனது ஊருக்கு சென்று அங்கு மாநாட்டில் அந்த கவிதைகளை ராகத்துடன் பாடினார். ஜூலா மொழியில் அதன் மொழிபெயர்ப்பையும் கூறினார். இஸ்லாம், அஹ்மதியத், ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இமாம் மஹ்தியின் தோற்றம் பற்றி அரபி மற்றும் ஜூலா மொழியில் எண்ணற்ற நசம்களை சுயமே கம்போஸ் செய்து தாமே ராகம் அமைத்து பாடவும் செய்துள்ளார்கள். அவை மக்களிடம் அதிக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்தது. 2003 4வது கலீஃபத்துல் மசீஹ் வஃத்திற்கு பிறகு நார்த் ரீஜன் கிளர்ச்சிக்காரர்கள் கையில் இருந்தது. நாட்டின் பிற பகுதியில் இருந்து துண்டிக்கப்பட்டிருந்தது. ஜமாத்தின் எதிரிகள் இவர்களது ஹலீஃபா வஃத் ஆகிவிட்டார், அவருடன் ஜமாத்து முடிந்து விட்டது என்று துர்பிரச்சாரம் தொடங்கினர். இதனால் அப்பகுதி அகமதிகளிடம் நிம்மதி குலைவு ஏற்பட்டது. இச்செய்தி தலைமையகத்தை எட்டியதும் காசிம் துரே சாப் இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக அங்கு அனுப்பப்பட்டார். அந்நாட்களில் நார்த் ரீஜனுக்கு பயணம் செல்வது மிகவும் சிரமமாக இருந்தது. காசிம் சாஹிப் பஸ்ஸிலும் டிராக்டரிலும் மோட்டார் சைக்கிளிலும் கழுதை வண்டியிலும் நடந்தும் காடுகளை கடந்து அங்கு ஜமாத்துகளை அடைந்தார். மீண்டும் அப்பகுதிகளில் தப்லீக் செய்தார். கிலாபத் அமைப்பு அல்லாஹின் அருளால் நிலை பெற்றுள்ளது என்று கூறினார். இவ்வாறு அங்கு அகமதிகளின் மன உறுதியும் உயர்ந்தது. இதன் விளைவாக பல ஜமாத்துகளில் புதிய ரூஹ் உருவாகியது. இவ்வாறு அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் தௌஃபீக் அவருக்கு கிடைத்தது. தப்லீகிற்காக அவர் ஒரு மாதம் வரை தொடர்ந்து பயணம் செய்தார். நிறைய உழைத்தார். அல்லாஹ் தஆலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. அவரது சந்ததிகளையும் ஜமாத்துடன் பற்று விசுவாச தொடர்பு வைக்க செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையியாதி அஃமாலினா مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.